நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
SBS தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கூறி இன்றைய உலக செய்திகளின் பின்னணியை முன்வைக்கும் நான் தமிழ் பிரபாகரன். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை இன்று பிப்ரவரி 6 ஓமனில் நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டுள்ளது. கத்தர், துருக்கி, எகிப்து உள்ளிட்ட நாடுகளின் தலையீட்டுடன் ஈரான் அமெரிக்கா இடையில் பேச்சுவார்த்தை நடைபெறும் என கூறப்பட்டுள்ளது. ஈரானில் நடந்து வரும் போராட்டங்களை அந்நாட்டு அரசு வன்முறை போக்குடன் கையாள்வதாக குற்றச்சாட்டை முன்வைத்து வந்த அமெரிக்கா ஈரான் மீது இராணுவ ரீதியிலான தாக்குதலை மேற்கொள்ளும் வகையில் மத்திய கிழக்கில் படைக்குவிப்பை செய்து வந்தது. இந்த நிலையில் இரு நாடுகளுக்கு இடையில் திட்டமிடப்பட்டுள்ள இப்பேச்சுவார்த்தையில் பிரதானமாக அணு ஆயுத விவகாரம் விவாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. ஈரானிய தரப்பின் எதிர்ப்பையும் மீறி ஈரானின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் தொடர்பாக விவாதிக்கும் திட்டத்தை அமெரிக்கா கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் டிரம்பின் மருமகனும் மத்திய கிழக்கு கொள்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்காற்றும் ஜாரட் கிஷ்னர் மற்றும் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் ஆகியோர் பங்கேற்க உள்ள நிலையில் அவர்கள் கத்தாருக்கு பயணமாகியுள்ளனர். ஈரான், அமெரிக்கா ஆகிய இருதரப்பும் அமைதியான முடிவை எட்டுவது இரு நாடுகளுக்கும் முக்கியமானது என எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். அதே சமயம் அணுசக்தியை அமைதியான முறையில் பயன்படுத்த ஈரானுக்கு சட்ட ரீதியிலான உரிமை இருப்பதாக கூறியிருக்கும் சீன தரப்பு படைபலம் தடைகளை கொண்டு மிரட்டல் விடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் ஏற்பாட்டில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் ரஷ்யா உக்ரைன் இடையே நடந்த இரண்டாவது நாள் பேச்சுவார்த்தை எந்த உறுதியான தீர்வுமின்றி நிறைவடைந்திருக்கிறது. அதேவேளை இரு நாடுகளும் 157 போர்க்கைதிகளை ஒப்படைப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளன. அமெரிக்காவின் மத்தியஸ்த குழுவை வழிநடத்தும் அமெரிக்க சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் போரை முடிக்கு கொண்டு வருவதற்கு குறிப்பிடத்தகுந்த பணிகள் இன்னும் செய்யப்பட வேண்டியுள்ளதாகவும், கைதிகள் பரிமாற்றம் என்பது ராஜதந்திர வகையிலான உரையாடல் உறுதியான முடிவுகளை வழங்கி வருவதை காட்டும் விதமாக அமைந்துள்ளதாகவும் கூறியிருக்கிறார். அத்துடன் அமெரிக்கா ரஷ்யா இடையிலான உரையாடலும் வலுவடைந்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. அமெரிக்க இராணுவத்தின் ஐரோப்பிய கட்டளை கூற்றுப்படி 2021 நிறுத்தப்பட்ட உயர்மட்ட இராணுவ ரீதியிலான பேச்சுவார்த்தையினை மீண்டும் நடத்த அமெரிக்க ரஷ்ய தரப்பு ஒப்புக்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மறைந்த பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டைன் அமெரிக்க அரசியலில் மட்டுமின்றி உலக அளவிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும் நபராக மாறியிருக்கிறார். உலகின் செல்வாக்கு வாய்ந்த மனிதர்களாக அறியப்படும் அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், அரசு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், உயர் அதிகாரிகள் உள்ளிட்டவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் சிறுமிகளை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக 2019 கைது செய்யப்பட்டவர். பின்னர் அவர் நியூயார்க் சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டது. அவர் உயிரிழந்தாலும் அவரது தனித்தீவிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், புகைப்படங்கள், காணொளிகள், இன்னும் பல்வேறு விதமான சான்றுகள் இன்றும் அவர் நிகழ்த்திய குற்றங்களின் சாட்சியங்களாக பார்க்கப்படுகிறது. நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் தற்போது வெளியிடப்பட்டு வரும் எப்ஸ்டைன் கோப்புகளே தற்போதைய அதிர்வலைகளுக்கு காரணமாக உள்ளன. இந்த நிலையில் எப்ஸ்டைனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதி தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் CNN செய்தியாளர் முன்வைத்த கேள்விக்கு அவர் நிராகரிக்கும் வகையிலான பதிலை வழங்கியிருக்கிறார். இதற்கிடையே எப்ஸ்டைனுடன் தொடர்புடைய பீட்டர் மேண்டல்சனை அமெரிக்காவுக்கான ஐக்கிய ராஜ்யத்தின் தூதராக நியமித்ததற்கு ஐக்கிய ராஜ்ய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் மன்னிப்பு கோரியிருக்கிறார்.
The victims of Epstein have lived with trauma that most of us can barely comprehend, and they've had to relive it again and again. They have seen accountability delayed and too often denied. To them, I want to say this. I am sorry. Sorry for what was done to you.
இந்த வரிசையில் இந்திய பிரதமர் மோடி எப்ஸ்டைனை சந்தித்தார் என்று வெளியான தகவலை இந்திய வெளியுறவு அமைச்சகம் நிராகரித்திருக்கிறது. சூடானில் இராணுவத்திற்கும் துணை இராணுவப் படைக்கும் இடையில் நடந்து வரும் உள்நாட்டுப் போரின் காரணமாக பற்றின நிலை அதிகரித்துள்ள நிலையில் மேற்கு சூடானின் டார்ஃபரில் உள்ள இரண்டு பகுதிகளில் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு பஞ்ச அளவை எட்டியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பின்னணியில் இயங்கும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். லிபியாவின் முன்னாள் அதிபர் முமர் கடாஃபியின் மகன் சையப் அல் இஸ்லாம் கடாஃபி ஆயுததாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். வட ஆப்பிரிக்க நாடுகளில் முக்கிய நாடாக அறியப்படும் லிபியாவில் அதிபராக இருந்த முமர் கடாஃபி 40 ஆண்டுகளுக்கு பிறகு 2011 ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டதுடன் அப்போதைய கிளர்ச்சியில் கொல்லப்பட்டார். இவரது மகன் சையப் அல் இஸ்லாம் கடாஃபி உமர் கடாஃபியின் அரசியல் வாரிசாக பார்க்கப்பட்ட நிலையில் மேற்கு லிபியாவில் உள்ள அவரது வீட்டில் 4 ஆயுதாரிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். முன்னாள் அதிபர் கடாஃபிக்கு அடுத்த நிலையில் அறியப்பட்ட இவர் மீது மனித உரிமை குற்றங்கள் வைக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டு பின்னர் மன்னிப்பு வழங்கப்பட்டது. 2021 அதிபருக்கான தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தார். ஆனால் அதன் பிறகு தேர்தல் தடைபட்ட நிலையில் தற்போது தேர்தல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த சூழலில் முன்னாள் அதிபர் கடாஃபியின் மகன் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நைஜீரியாவின் மேற்கு மற்றும் வடக்கு பகுதியில் ஆயுதாரிகள் நிகழ்த்திய மிக மோசமான வன்முறை தாக்குதலில் சுமார் 200 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு நைஜீரியாவின் குவாரா மாநிலத்தில் நடந்த தாக்குதலில் 170 பேரும் வடக்கு நைஜீரியாவில் நடந்த மற்றொரு தாக்குதலில் 21 பேரும் கொல்லப்பட்டுள்ளனர். ஆயுதாரிகள் வீடு வீடாக சென்று இந்த படுகொலைகளை நிகழ்த்தியதாக கூறப்படுகிறது. இதுவரை இந்த படுகொலைகளுக்கு எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றாலும் இது மத கடும்போக்குவாதிகளால் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் என கருதப்படுகிறது. ஏற்கனவே நைஜீரியாவில் போகோஹராம் ISIS தொடர்புடைய ஆயுதாரிகள் ஆட்கடத்தலில் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்போது சுமார் 200 பேர் கொல்லப்பட்டிருப்பது நைஜீரியாவில் பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. இது SBS தமிழின் உலக செய்திகளின் பின்னணி.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.